தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எழுதப்பட்டிருக்கிறது, தகப்பரே ஓடி வந்து ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஐயா உம்மை உயர்த்துகிறோம். அந்தரங்கத்திலும் அம்பலத்திலும் இயேசுவே கிறிஸ்துவே உம்மை உயர்த்தி உயர்த்தி எங்கள் உள்ளம் மகிழட்டும். ஐயா மகிழட்டும், மகிழட்டும். வாழ்கிறவரே, எங்களை வாழ வைத்தவரே, எங்களை வாழ வைக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனே, எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க, ஆவியினால் எங்களுக்கு போதீங்க, எங்களை உயிப்பீங்க, உணர்வடைய பண்ணுங்க, உடைத்து உருவாக்குங்க, சித்தம் செய்யப்படுங்க. கட்டுக் கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு பிதாவத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆவே ஆவேடா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டபடியால் தேவ நம்மையிலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அப்படின்னு வேத பிள்ளைகள், we are the children of God. நான் இது யோசிக்கிறது உண்டு என்றால், உலக தோற்றம் முதல் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்று குறைந்தீர்கள் என்று அப்ப வாசிக்கும் பொழுது, அற்பமானவைகளே, பலவீனமானவைகளே, இல்லாதவைகளை, இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளே, பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவர் 15 பதிகத்தில் இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் இதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோசிக்கிறது உண்டாண்டவரே, என்னையும் தெரிந்து கொண்டீரே, நேரம் வந்தபோது உண்மை வெளிப்படுத்தினீர், ரட்சித்தீர், உங்களோடு வாழ கருப்பது. அறுவேறு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். சோத்திரம் சரி என்று ஒரு ஆமே சொல்ல. ஹல்லேலூயா. நாமே நாம் எப்படிப்பட்ட பின்னணியில வந்திருந்தோம் என்பது அல்ல, நாம் என்ன நிலைமையில இருந்தோம் என்பதும் அல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் அல்ல. தேவன் நம்மையிலே வைத்த கிருபை, நம்மையிலே வைத்த இரக்கம் நம்மை உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டாராம். சோத்திரம். ஆகவே நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, மட்டுமல்ல ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள், உலக தோற்றம் முதல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு உங்களை தெரிந்திருக்கிறாரு. ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள். வேதம் சொல்றபடி இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது அப்படின்ட்டு சொல்ல, உமக்கொப்பானவர் யாருண்டு என்று சொல்லுகிற அதே வேதம் உம்முடைய ஜனங்களுக்கு ஒப்பான ஜனங்கள் வேறு யாருண்டு என்றும் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 வசனத்தை நாம் வாசிக்கேற்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 வசனத்தை நாம் வாசிக்க, எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க பிளீஸ். பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 வசனத்தை எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். படி.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்
அதன் முடிவு நல்லது.
திரும்ப படிங்க.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்
துவக்கத்தை பார்க்கிலும்
அதன் முடிவு நல்லது.
அப்ப எது நல்லது? தொடக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. தொடக்கம் கெட்டதன் அல்ல, தொடக்கம் சரியில்லைன்றதல்ல, பொருள் அல்ல. தொடக்கத்தை பார்க்கிலும், துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. சோ முடிவு முக்கியம் அல்லது முடிவு நல்லது என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு எங்களோடு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய செய்தியை பேசலாம் என்று நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். The end is better than the beginning. முடிவு ஆரம்பத்தை பார்க்கலும் துவக்கத்தை பார்க்கலும் முக்கியம். எது முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ளும். இப்ப நான் சொல்ற காரியத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை யோசித்து எடுக்கும் தேவட பிள்ளைகளாகி உங்களுக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு புத்திவதி என்றவிட்டார். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை செய்தாலும், எதை குறித்து தீர்மானம் எடுத்தாலும், எதை குறித்து முடிவெடுத்தாலும், முடிவை வைத்து முடிவு செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பத்தை வைத்தல்ல, முடிவு. நான் செய்யப்போகிற இந்த காரியத்தின் முடிவு எப்படி இருக்கும், நான் தொடங்கப் போகிற இந்த காரியத்தின் முடிவு எப்படி இருக்கும், நான் ஆரம்பிக்கப் போகிற இந்த செயலின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்த்து முடிவெடுக்கிறது ஞானம், விஷ்டம் அல்லது விவேகம் என்று சொல்வேன். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவை என்று நான் நம்புகிறேன். ஈவன் என்னை போல தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற புத்திபதி என்னவென்றார், உங்களுடைய ஊழிய பாதையில் கூட நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதன் முடிவு குறித்து யோசிங்க. அது நல்லது, அது முக்கியமானது. ஆகவேதான் வேத வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்குது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. மறுபக்கத்தில் பொதுவாக, ஜெனரலி, பொதுவாக பொதுவாக எந்த காரியத்தை நாம் ஆரம்பத்தில் உற்சாகமாக செய்வோம், டேக் எனி திங், ஊழியத்திலும் சரி மற்ற காரியங்களில் எந்த காரியத்திலும் பொதுவாக பொதுவாக ஆரம்பத்தில் படு உற்சாகமாக செய்வோம், சந்தோஷமாக செய்வோம். ஆனால் அதே காரியம் கால போக்கில, காலங்கள் போக 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 ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், அந்த வேகம் அல்லது அந்த அர்ப்பணிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுக்கு இடம் இருக்குது என்று யதார்த்தமாக நான் சொன்னார். உலக காரியங்களை விட்டு உன்னதமான தேவனுடைய பணிக்கெடுத்த காரியங்களிலே நாம் வரும்பொழுது இதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறது நல்லது. இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன், அதை தேவ வசனத்தின்படி உங்களுக்கு படிக்கிறேன் அல்லது பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய பணியிலே கூட ஆரம்பத்தில் நாம் படு உற்சாகமாக இருப்போம். ஏன் சொல்ல போனால், ஒருவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மனுஷனை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அவனுக்குள்ள படு உற்சாகம் இருக்கு, நல்ல வேகம் இருக்கும், நல்ல தாகம் இருக்கும், ஓடோடி வருவார்கள். ஆராதனை என்ற தவற விடாமல் ஓடி ஓடி வருவார்கள். செபக்கூட்டங்களோ வேத வகுப்புகளோ ஓடி ஓடி வருவார்கள். ஆனால் காலம் போக 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 அந்த வேகம் அல்லது அந்த தாகம் அல்லது ஆவிக்குரிய மோகம் நமக்குள்ள குறைந்து போறதுக்கு இடம் இருக்கு. தேவனுக்கு முன்பாக நான் திறந்த இருதயத்தோடு படிவோடு சொல்லுகிற ஒரு காரியம், நான் இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கவனித்து பார்த்த ஒரு காரியம், அது கண்டுகொண்ட ஒரு காரியம் இது. ஆகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆரம்பத்தில் நல்ல உற்சாகமாக இருப்போம், நல்ல வேகமாக இருப்போம். ஆனால் அதே பணியில, அதே காரியத்தில் காலம் போக போக நம்முடைய உற்சாகமும் நம்முடைய அர்ப்பணிப்பும் குறைந்து போறதுக்கு இடம் இருக்குது, இடம் இருக்குது, இடம் இருக்கு. ஆகவே இங்கதான் தேவனுடைய பிள்ளைக்கு நாம அலர்ட் ஆகணும். ஆரம்பத்தில் நாம எப்படி இருந்தோமோ, கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ இப்ப நான் எப்படி இருக்கிறேன். திங்க் வாட் ஐ ஹவ் சே. நீ ரட்சிக்கப்பட்ட போது, மனம் திரும்பின போது, அல்லது ஏதாவது ஒரு பணிக்கு உன்னை ஒப்பு கொடுத்த போது, அல்லது தேவ காரியங்களுக்கு உன்னை அர்ப்பணித்த போது, நீ அன்றைக்கு எப்படி இருந்தாய், இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? ஒருவேளை உங்களை பார்த்து நான் கேட்காவிட்டாலும் எனக்கும் நான் பிரசங்கம் பண்ணிக்கொள்ளுறேன். ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டியல் தானே, கேட்கிறவர்களையும் மட்டும் பேசுறவர்களையும் அறுக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கிறேன், நன்றாய் கவனிங்க. ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை, துவக்கத்தை பார்க்கலும், அது முடிவு முக்கியம். ஏனென்றால் நாம் ஆரம்பித்த வேகம் நல்லது, ஆனால் நாம் எப்படி முடிக்க போகிறோம், உன்னுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, உன்னுடைய முடிவு எப்படி இருக்க போறது, என்னுடைய முடிவு எப்படி இருக்க போறது, தேவனதை கவனித்து பார்த்துட்டே இருக்கிறார். இதை குறித்து தான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த பைபிள்ல நான் பார்க்கிறேன், இந்த வேதத்தை புரட்டி படித்து அதிலே குறிப்பாக இஸ்ரவேல் என்று சொல்றதுக்கு அல்ல, யூதர்களை ஆண்ட ராஜாக்கள், யூத ராஜாக்கள் சிலருடைய முடிவை, தொடக்கத்தை, முடிவையும் பார்த்து என் கண்கள் ஆச்சரியத்தால் வருகிறது. அதை குறித்து உங்களோடு சில காரியங்களை தமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவர்களும் விரும்புகிறேன். ஆரம்பத்தில் தேவனோடு வாழ்ந்தார்கள், தேவனுக்கு பயந்து நடந்தார்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தின் படி காரியங்களை நடப்பித்தார்கள், கத்தரை நம்பினார்கள், கத்தரை தேடினார்கள், எல்லாவற்றிற்கும் கத்தரை முன்னுக்கு வைத்தார்கள். ஆனால் அதே ராஜாக்கள் காலம் போக 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 போக, வருஷங்கள் போக போக போக, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி அவர்களுடைய முடிவு நாம் பின்பற்றத்தக்கது அல்ல. பட் இந்த ராஜாக்கள் தான் முதல்ல தேவனுக்கு பிரியமாக இருந்து, தேவனை பின்பற்றி, தேவனை பிரியப்படுத்தி, தேவ வழிகளிலே நடந்து, தாங்கள் மாத்திரமல்ல தங்கள் ஆளுகைக்குள்ளே இருந்த அத்தனை ஜனங்களையும் தேவன் பக்கமாக திருப்ப காரணமாக இருந்த அதே ராஜாக்கள் முடிவு பின்பக்கம் பின்னணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரமாக போய் அவர்களுடைய முடிவு அவர்களுடைய ஜனங்களை பின்பற்றத்தக்கதாக இருக்கல. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முடிவை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று எனக்கும் சேர்த்து உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும், அதன் முடிவு நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் மட்டுமல்ல, என்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறது நல்லது. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியத்தை கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. தொடக்கம் ஒன்றொன்று இருக்குமாக இருந்தா உங்களுக்கு எல்லாம் சிந்திக்கிறதுக்கு அறிவு இருக்குன்னு நம்புறேன். நல்லா கவனி, தொடக்கம் என்றொன்று இருந்தா முடிவு என்று ஒன்று இருந்தே ஆக வேண்டும். Is there a beginning? There should be an end. ஒரு ஆரம்பம் என்றொன்று இருக்குமாக இருந்தால் அதுக்கு முடிவு என்பது நிச்சயமாக இருந்ததனால் டேக் எனி திங் இன் திஸ் வேர்ல்டு. ஏன் அது உலகத்து, இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. இந்த வானமும் பூமியும் உலகமும் தானாக உண்டாகவில்லை. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் என்னவாங்க, தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும், நான் வாழுகிற இந்த பூமிக்கு ஒரு ஆரம்பம் இருந்திருக்குது இல்லையா? பட் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கடதி பகுதிக்குள்ளே நாம போகும் பொழுது இந்த வானத்துக்கும் இந்த பூமிக்கும் இந்த உலகத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெளிவாக சொல்றது. அதை போல அதிகம் நாம் சொல்ல வரும்பேல, உனக்கும் எனக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தது, அதுபோல ஒரு முடிவும் இருக்கிறது. நமக்கு எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறந்தோம், ஜன நாள் தொடக்கம், ஒரு நாள் மரண நாள் முடிவு. ஆகவே தேவோட பிள்ளைகளாக நாம் என்னுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறது விவேகம் தானே. ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கத்தானே போகிறது. என்றோ ஒரு நாள் நாம் இந்த சரீரத்தை விட்டு கடந்து போகத்தான் போகிறோம். என்றோ ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகத்தான் போகிறோம். நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய வசனத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் தேவனுக்குள்ளே என்பதை குறித்து முதலே நாம் யோசிக்கிறது நல்லது. அந்த இலக்கை நாம் நோக்கி நகர்கிறது நடக்கிறது தேவனுக்கு முன்பாக நன்மையும் நமக்கு செம்மையுமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். ஏனென்றால் நாம் ஏனோ தானோ ஒன்று வாழையில அல்லது உலகத்தவர்கள் போல எப்படியும் ஜீவிக்கலாம் என்று நம்முடைய நாட்களை நாம் கடத்த இயலாது. அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அப்படி நாம வாழ கற்றுக்கோ. ஏன்னா நாம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவன் எதிர்பார்க்கிறபடி தேவன் விரும்புகிறபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கவனமாக இருக்கணும். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். போன முறை நான் சொன்னேன் இல்லையா, போற கடந்த ஆறாவது சொல்றேன் சங்கீதக்காரர் தாவீது 143 சங்கீதத்தில் 10 வசனத்தில் கர்த்தர் ஜெபிச்சாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் அப்படின்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆகவே நம்மையே பிரியப்படுத்தி நமக்காகவே வாழ்ந்து அல்லது நம்மையே சிந்திச்சு அல்லது நம்ம குடும்பத்தையே யோசித்து ஒரு நாள் நாம கண்ணை மூடும் பொழுது நம்முடைய நம்பிக்கை என்ன, நாம கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன சொல்ல போகிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆகவே நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நாம யோசிக்கிறது நல்லது நல்லது நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு பைபிள் உண்டாகட்டும். சோ வாசித்த வசனத்திற்கு திரும்ப படியுங்க, அந்த 7வது அதிகாரம் 8வது வசனத்தை.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்.
சரி, இப்ப இந்த தொடக்கம் முடிவு. சரி, நான் அப்போ சொன்னது போல யூதாவை ஆண்ட ராஜாக்களுடைய தொடக்கம் ஆரம்பம் நல்லாக இருந்தது, ஆனால் அவங்களுடைய முடிவு நாம பின்பற்றத்தக்கதாக அல்ல என்றதை நான் உங்களை சொன்னேன். ஆகவே நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 ராஜாக்களை எடுத்து அவர்களுடைய தொடக்கத்தை முடிவை கொஞ்சம் பார்த்து நாம முடிக்கலாம் சொன்ன நம்புறேன். முதலாவது ஒரு ராஜாவை குறித்து நாம பார்க்க போகிறோம். படியுங்க 2 அந்த 4 புத்தகத்தை தேவசுக்கு திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதிலிருந்து இந்த 3 பேரை நாம பார்க்க போறோம். ஆண்டவர் சோதரர் 2 அதுக்கு ராஜாக்கள் ஒரு ராஜாவை பார்ப்போம். ஆகவே 2 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 அதிகாரம் அதுல 24-25 வசனங்களை நான் வாசிக்க போவேன்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் ஏட்டுமே ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது.
சரி, இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல அது குறிப்பாக யூதாவை ஆண்ட ராஜாக்களுக்குள்ளே எசேக்கிய ராஜா மிகவும் குறிப்பிடத்தக்கவாக காணப்படுகிறார். இவருடைய தகப்பனாகிய ஆசா என்கின்ற ராஜா, அவன் பொல்லாதவனாகவும் தேவ பிரமாணங்களை மாற்றுகிறவனாகவும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் இருந்தது மாத்திரமல்ல, தான் தேவனை விட்டு தூரமாக போனது மாத்திரமில்லை, தேவ ஜனங்களையும் தேவனை விட்டு தூரமாக போக செய்தவன் அந்த ஆசா என்கின்ற ராஜா, எசேக்கியாவின் தகப்பன். அந்த ஆசா இறுதியாக ஆலயத்தின் கதவுகளையே பூட்டி விட்டான். தேவாலயத்தின் கதவுகளையே பூட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடியும் தேவனுக்கு பலியிடாதபடியும் அந்த ஆசா என்கின்ற ராஜா ஆலயத்து கதவுகளையே பூட்டி தன் இருதயத்தின் கதவுகளை பூட்டினது மாத்திரமல்ல ஆலயத்தின் கதவுகளையும் பூட்டி தான் மாத்திரமல்ல தன் ஜனங்களையும் தேவனை விட்டு தூரமாக செய்தவன் அந்த ஆசா என்கின்ற ராஜா. சோ இவனுடைய குமாரன் தான், இவனுடைய மகன் தான் எசேக்கியா. சோ இந்த எசேக்கியா அவன் ஆட்சிக்கு வந்தபோது அவன் செய்தது முதலாவது தகப்பன் பூட்டிவிட்ட ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்து நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி மோசே கட்டளையிட்டாரோ அப்படியே ஆலயத்தில் ஆராதனை செய்யவும் பலி செலுத்தவும் இவன் ஆலயத்தை திறந்து தேவ ஜனங்களை திரும்ப தேவன் பக்கமாக திருப்புறதுக்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறான். நன்றாக கபடிங்க, தேவ ஜனங்கள் மிகவும் பின்மார்க்கமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் தேவ ஜனங்கள் தேவனை மறந்து துன்மார்க்கமாக வாழ்ந்தது மாத்திரமில்லை, அந்நிய தேவர்களை தங்களை சுற்றிலும் இருந்த அநேக தேவர்களுக்கு விக்கிரகங்களை வைத்து வணங்கி ஜீவனுள்ள தேவனை தங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த தேவனை மறந்து ஏறக்குறைய மறுதளித்து பின்வாங்கி போயிருந்த அந்த காலகட்டத்திலேதான் எசேக்கியா ராஜா எழும்பி திரும்பவும் பின்வாங்கி போன ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். அவர் செஞ்சிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இசைக்காத காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் தீ அந்த தேசத்தில் பட்டி பிடித்திருக்கிறது. அநேக காலமாக பஸ்கா ஆசரிக்கப்படவே இல்லை, ஆனால் இந்த எசேக்கியா தான் ராஜாவாகின போது அவன் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எல்லா ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் மாத்திரமில்லை இஸ்ரவேலில் இருந்த ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுத்து அங்கிருந்தும் ஜனங்களை கொண்டு வந்து அவன் பஸ்காவை ஆசரித்தான் என்றெல்லாம் வேதம் அவனை குறித்து நமக்கு விவரிக்கிறது. இந்த எசேக்கியா விக்கிர தோப்புகளை வெட்டி விழுத்தி சிலைகளை உடைத்து விக்கிரங்களை உடைத்து விக்கிர கோயில்களை அழித்து ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பின ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜாவாக இவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, அசீரியா ராஜா இவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தபோது பெரிய ஜன பெரிய கூட்டமாக வந்தபோது இந்த எசேக்கியா அவர்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு பலம் இல்லை என்பதை கண்டபோது அவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவ அசீரியா ராஜா எழுதின நிருபத்தை ஆலயத்தில் கொண்டே வைத்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அது மாத்திரமில்லை தன் ஜனங்களையும் பார்த்து சொன்னா அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நம்மோடு இருக்கிறதோ தேவனாகிய கர்த்தராகவே கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நமக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லி தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்பி யுத்த முனையிலும் தன்னை சுத்தி சூழ எதிரிகள் பாளை முறங்கின போதும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை விடுதலாக்குவார், கர்த்தரை நம்புகள் என்று உற்சாகப்படுத்தி தேவன் பக்கமாக நம்பிக்கை கொண்டு வந்த இந்த மனுஷனுடைய காலத்தில் தான், இந்த ராஜாவின் காலத்தில் தான் இவனுடைய நம்பிக்கையும் இவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அசீரியாவின் பாளையத்தில் இருந்த 185,000 பேரை ஒரு இரவில் ஒரு தூதன் இறங்கி 185,000 ராணுவத்தினரை கொன்று அந்த அசீரிய ராஜா செத்த முகமாக திரும்பி தன் தேசத்துக்கு போனான்னு சொல்லி இவனை குறித்தெல்லாம் சொல்லப்படும். அது மாத்திரமில்ல, இவன் தன் கடைசி நாட்களிலே ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, இசைக்கியா தீர்க்கதரிசி மூலமாக செய்தி அனுப்பினாரு, உன் காலம் முடிகிறது, ஆகவே உன் காலத்துக்குரிய உன் காலம் முடிய போறது, ஆகவே உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்றார். என்ன நல்ல காரியம் இல்லையா? அவன் காலம் முடிய போது உன் காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, செட்டிங் ரெடி, எல்லாத்தையும் சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்தி அனுப்பியிருந்தார். ஆனா இந்த இசைக்கியாவுக்கோ அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அவன் தேவன் நோக்கி மன்றாடியிருக்கான், கண்ணீர் விட்டிருக்கிறான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைந்திருங்கள் சொல்லி அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி தன் நாட்களை வருஷங்களை நீட்டி தரும்படி தேவனிடத்தில் மன்றாடியிருக்கிறான். தேவன் அவருடைய மன்றாட்டை கேட்டு அவன் கண்ணீரை கேட்டு அவரை குணமாக்கி அவனுக்கு 15 வருஷத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார். சோ அவருடைய மரண நாள் சமீபித்த போது இவன் விட்ட கண்ணீரையும் இவன் செய்த ஜெபத்தையும் கேட்டு தனக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமாக இருந்த அந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்த 15 ஆண்டுகள் அவருடைய லைஃபில் எக்ஸ்டென்ஷன் நீட்டி கொடுத்தாருன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். நான் விளங்கிக் கொள்ற அளவுக்கு அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், என்னை கேளுங்க, தேவன் ஒரு மனுஷனுக்கு முடிவு காலத்தை நிர்ணயித்து அந்த காலத்தில் அவனை அழைக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் சென்று விடுகிறது நல்லது நல்லது நல்லது. ஹலோ, இப்ப எசேக்கியா பார்த்து சொன்னாரு, உன் காலம் முடிய போது உன் காரியங்களை ஒழுங்குபடுது, பட் அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல, அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா கத்திடத்தில் ஆண்டவரே என் வாழ்நாட்களை நீட்டித்தார். சரி, அவருடைய கண்ணீரை பார்த்தாரு. நீ கேட்கிறபடி உனக்கு 15 வருஷம் நீட்டித்தார்னு சொல்லி கத்தர் உனக்கு 15 வருஷம் கொட்டி கொடுத்தார். உங்களது என்ன தெரியுமா, அந்த 15 வருஷத்துல தான் மனாசே என்கின்ற ஒரு மகன் பிறந்தார். இந்த மனாசே தான் அதிக ஆண்டுகள், 55 வருஷங்கள் யூதாவை ஆண்டிருக்கார். இவன் செய்திருக்கிற காரியங்கள், ஆலயத்தை அசுத்தப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக நடந்து தேவ ஜனங்களை தேவனை விட்டு பிரித்து கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அவனை போல ஒரு பயங்கரமான ராஜா இல்லை, அந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டே இருந்தான். தான் தேவனை விட்டு போனது மாத்திரமல்ல, முழு ஜனங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே, அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி இருந்துச்சு. அதுபோல அவன் எப்படி இருந்தானோ அதுபோல தன் ஜனங்களையும் தேவனை விட்டு. ஆகவே இந்த 15 ஆண்டுகள் எசேக்கிய வாழ்ந்த காலத்தில தான் மனாசே என்கின்ற ஒரு மகன் பிறந்திருக்கிறார். பிற்பாடு இவன் ஆட்சி செய்த காலத்தில் யூத ஜனங்கள் தேவனை விட்டு துரும்ப போறாங்க. நான் என்ன சொல்லுவார் என்றா, கத்தர் அவனுக்கு ஒரு நேரத்தை குறித்து அவன் குறித்த காலத்தில் அவன் போயிருப்பானாக இருந்தா, என்னை பொறுத்தவரை மனசு என்கிற ஒரு மகன் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு தேவ ஜனங்கள் தேவனுக்கு உருவமாக எழும்புறதுக்கு இடமும் இல்லை. ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார், அதுல என்ன சந்தேகமும் இல்லை. ஆகவே தேவன் நம்மை அழைக்கும் போது நாம் அந்த நேரத்தில் தேவனுக்கு செல்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து. கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஏனென்றால் எனக்கு எது நல்லது, எவ்வளவு காலம் நாம் வாழ வேண்டும், எப்படி நான் ஜீவிக்க வேண்டும், அவர் விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எசேக்கியா, இவ்வளவு எழுப்புதலை கொண்டு வந்த இந்த எசேக்கியா, தான் மாத்திரமல்ல தன் ஜனங்களையும் தேவன் பக்கமாக திருப்பி ஆலயத்தை எல்லாம் திறந்து பஸ்காவை ஆசிரித்து விக்கிரக தோப்புகளை வெட்டி விழித்து சிலைகளை உடைத்து எழுப்புதலை கொண்டு வந்த இந்த ராஜா, அவருடைய முடிவு நாம வாசித்த வசனம் என்ன சொல்லுது, அதை வாசித்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. இந்த எசேக்கியாவை குறித்து என்ன சொல்லப்படுது என்று பாருங்க, படிங்க அந்த வசனத்தை திரும்ப.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக,
எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தின்படி நடவாமல்
மனமேட்டுமே ஆனான்.
ஆகையால்
அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம்.
அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி அவன் நடவாமல் என்னவாயிருக்கிறான், மனமட்டிமாயிட்டான். எப்பொழுது, அவருடைய கடைசி நாட்களிலே. அப்ப கத்தர் அவனை கூப்பிட்ட நேரத்தில் போயிருப்பானா இருந்தா இப்படியான ஒரு நிலைமைக்குள் அவன் போறதுக்கு இடம் இல்லை இல்லையா. ஆனா இவனாக கேட்டு நாட்களை நீட்டித்துக் கொண்டான். அந்த காலத்தில் மனாசே பிறந்தது மாத்திரமில்லை, இவன் தேவனை விட்டு பின்னுக்கு போயிட்டான். அப்ப கர்த்தர் தனக்கு செய்த நன்மை உபகாரத்துக்கு தக்கதாக அவன் நடவாமல் தேவனுக்கு விரோதமாக மனமேட்டுமை ஆகி அவருடைய பின் நாட்கள் நாம் பின்பற்றத்தக்கதாக அல்ல. சொல்ல போனால் இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பின்படி, ஆரம்பம், இவனுடைய ஆரம்பம் அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஆனா அவருடைய பின் நடவடிக்கைகள், அவருடைய முடிவு நாட்களோ நாம பின்பற்றத்தக்கது அல்ல. ஆகவே நான் சொல்லுவேன், ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு நல்லது நல்லது நல்லது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, நாம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் என்றது நாம சிந்திக்கிறது மாத்திரமில்லை, நாம இப்ப எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிறது அதை விட நல்லது. ஏனென்றா ஆண்டவரை இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நாட்கள் அப்படி செபிச்சே, இந்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படி. ஆனா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப ஆண்டவருக்கு கர்த்தரை நாம சந்திக்கும் பொழுது, அவரை சந்திப்பின் நாள் அவரை சந்திக்கும் பொழுது, ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தேன் ஆண்டவர், பின்னுக்கு தான் கொஞ்சம் சரிஞ்சு போனேன் அப்படி என்று நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும். ஒரு வழி இன்றைக்கு என்ன போல ஒரு ஊழியக்காரன் உங்களை கூப்பிட்டு, ஏன் நல்லா இருந்து என் முந்தி இப்ப என்ன இப்படி கிடைச்சோம்னா, நாம பல காரியங்களை நம்ம அடுக்கலாம் இல்லையா, சொல்லிட்டே போகலாம். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது என்ற நிலைமை, ஆண்டவருக்கு தெரியும் போட்டு அப்படியே நாம கதையை முடிக்கப்போம். ஆனா நம்ம ஆண்டவரை நாம சந்திக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக நாம நிற்கும் பொழுது நாம என்ன சொல்ல போறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்வு. வாழ்வு ஒரு தேவ ஈவு. நாம வானத்திலிருந்து குதிச்சவர்கள் அல்ல, பூமியிலிருந்து முளைச்சவர்கள் அல்ல. நாம் தேவனால படைக்கப்பட்டிருக்கோம், மட்டுமல்ல கர்த்தராகிய இயேசுவினால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டம் தேவாதி தேவடத்தில், நம்ம ரட்சித்த தேவடத்தில் உண்டு உண்டு என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே அவரை நாம சந்திக்கும் பொழுது ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன், பிறகுதான் நாம கொஞ்சம் சரிஞ்சு போனேன்னு சொல்லி நாம சொல்லிடாதபடி, ஆரம்பத்தில் நாம எப்படி இருந்தோமோ இப்ப நாம அப்படி இருக்க, அது மாத்திர அதில் பார்க்க நாம கொஞ்சம் இன்னும் ஒரு மேலுக்கு ஒரு படி போன அது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமாக இருக்கும். வேற என்னத்தை நாம கண்டோம்? இந்த உலகத்துல நாம வேற என்னத்தை காண போகிறோம்? எல்லாம் போயிரும், எல்லாம் போயிரும், எல்லாம் போயிரும். காண்றதெல்லாம் அனுத்தியம், காணாதவர்களும் நித்தியம். காண்பவர்கள் எல்லாம் அழிந்து போகும், காணாதவர்களோ நிலைத்திருக்கும். ஆகவே காண்கிறவர்கள் அல்ல, காணாதவர்களை நோக்கி காத்திருக்கிற நாம் ஆரம்பம் மாத்திரமல்ல முடிவு குறித்து நாம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆகவே எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜாவின் ஆரம்பம் நன்றாக இருந்தது, தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது, ஆனால் முடிவிலே அவன் மனம் மீட்டுமே ஆனான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பின்னணி நாம் பின்பற்றக்கூடியதாக இல்லை, ஆகவே முடிவு நாம பின்பற்றக்கூடியதாக இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஆரம்பம் மாத்திரமல்ல நம்முடைய முடிவு தேவனுக்கு முன்பாக உத்தம. இன்னொரு ராஜாவை நாம பார்ப்போமே, சீக்கிரம் பாருங்க என்னோட கூட. அவரை நீங்க இந்த ரெண்டு நாளாகமத்தில் சீக்கிரம் படிங்க, 20வது அதிகாரம் 35வது வசனம் பண்ணிக்க, 20:35 சீக்கிரம் படிங்க. ரெண்டு நாளாக 20வது அதிகாரம்.
அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாக அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனாகிய எசேக்கியர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட
கூடிக்கொண்டபடியினால்
கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான்.
யார் முறித்து போட்டார்? கர்த்தர் உடைய கிரியைகளை முறித்து போட்டார். நன்றா கவனிங்க. அதுக்கு பிறகு அங்கால என்ன போயிருக்குது? அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாம போயிட்டது. அவர்கள் போட்ட திட்டம் சரிப்பட்டு வரல. இங்க கவனிங்க, அடுத்த ராஜா என்ன? யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா. இவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா, இவரும் யூதாவிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவராக காணப்படுறார். இவரும் யூதாவிலே இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்பின ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். என கருமானவர்களே, இவரும் தனக்கு விரோதமாக வந்த எதிரிகளுக்கு விரோதமாக இவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்களா இருந்தா, மனுஷிகமாக இவர்களுக்கு தங்கள் எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லை. ஏராளமான சேரை வந்திருக்கு யோசபாத்துக்கு விரோதமா. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கா தெரியுமோ? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன செஞ்சிருக்காண்டா, அந்த தங்களுடைய சேனைக்கு முதல் முன்னுக்கு ஒரு பெரிய வேர்ஷிப் டீமை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அது அவனுடைய யுத்த வியூகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயாவது யுத்தம் பண்ண போகும் பொழுது வேஷிப்பஸை, அதாவது ஆராதிக்கிறவர்களை, மிஷன்ஸை கொண்டுருவாங்களா? யாராவது ஆயுதம் அணிந்தவர்களைத்தான் தேடுவார்கள், பலசாலிகளையும் பராக்கிரமசாலிகளைத்தான் நிறுத்துவார்கள். ஆனா இவனோ வித்தியாசமாக என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, ஐ மீன் ராணுவத்துக்கு முன்பாக அவன் ஒரு பெரிய ஒரு வேர்ஷிப் டீமை உருவாக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக தேவனை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்து வார்த்தைகளை இசைக்கிறதான ஒரு பெரிய மியூசிக் டீமை வச்சு அவங்களை முன்னுக்கு விட்டு, ராணுவத்தை பின்னுக்கு விட்டு எதிரிகளை அவங்க சந்திக்க போயிருக்கிறாங்க. இப்படி என்ன நடந்திருக்கிறது? இவர்கள் இந்த அதை வாசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் பூரிகைகளை ஊதி வாத்தியங்களை இசைத்து கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடி கத்தரை துதிக்கும் பொழுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, யூதாவுக்கு விரோதமாக வந்த எதிரிகள் எல்லாம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டை எழும்பி ஒருவர் ஒருவர் கொன்று எல்லோரும் செத்த பிணங்களாக கிடந்தார். ஆக யோசபாத்து அவனும் அவருடைய சேனையும் பட்டயங்களை பயன்படுத்தவே இல்லை, எந்த சண்டையும் செய்யவும் இல்லை, எந்த யுத்தமும் செய்யவில்லை. போர் செய்யாமலே எதிரிகள் எல்லாம் வெட்டுண்டு கிழந்தார்கள், தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆகவே தேவனை எது பிரியப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்ட இந்த ராஜா யுத்த சேனைக்கு முன்பாக துதி செய்கிற ஒரு சேனையை முன்னுக்கு நிறுத்தி அதை தேவனை புகழ்ந்து பாட வைக்க, தேவன் அந்த ஸ்துதியை அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டபோது என்ன நடந்திருக்கின்றார், எதிரிகள் தங்களுக்குள் ஒருவொருவர் வெட்டுண்டு விழுந்து அனைத்து சேனையும் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்ல பொழுது, அதுக்கு பிற்பாடு யோசபாத்தும் அவனோடு இருந்த சேனையும் என்ன செய்தார், அவர்களை கொள்ளையடித்தார்கள். மூன்று நாட்களாக அந்த அவ்வளவு பெரிய சேனை, அவ்வளவு பெரிய படை, அவ்வளவு பெரிய ராணுவம், அவன் மூன்று நாட்களாக யோசபாத்தும் அவனுடைய சேனையும் மூன்று நாட்களாக தங்கள் எதிரிகள் செத்து கிடந்த எதிரிகளுடைய பாளையத்தை கொள்ளையடித்தார்களா. பிற்பாடு கொள்ளையடித்த பிற்பாடு ஒரு இடத்துல கூடி தேவனை துதித்தார்கள். என்ன அந்த இடத்துல தான் பெராக்கா என்ற பெயர் வைக்கப்பட்டது. தேவன் நம்மை எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாத்தார், கர்த்தர் நம்மை காப்பாற்றினார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார், நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் நன்றி ஆராதனை செய்து அந்த இடத்துக்கு பெராக்கா என்று பெயரிட்டான் சொல்லி நான் பார்க்கிறோம். சரி, இப்படியெல்லாம் கர்த்தரை நம்பி இப்படியெல்லாம் யுத்தம் பண்ணின இந்த யோசபாத் என்கின்ற ராஜாவுடைய முடிவு குறித்து நாம வாசித்தோம் இல்லையா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதைப்படி 35 சீக்கிரமா இருக்கு.
தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான், அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள்.
35 பாருங்க, யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய 20:35 பாருங்க, அதுக்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடு தோழமை பண்ணினார். இங்க பாருங்க, இவனு ஆரம்பத்துல நல்லா இருந்தா பின்னணி பிழைச்சு போச்சு பாக்குறோம். இதே அதே போல 19 அந்த அந்த புத்தகத்துல 19 ரெண்டாம் வசனத்தை படிங்க, 19 ரெண்டாம் வசனத்தை படிங்க, 19:2.
அப்பொழுது அனானியின் குமாரனாகிய ஜெகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது.
துன்மார்க்கனுக்கு துணை நின்ற குற்றம், இவன் ஒரு நல்ல ராஜா, பட் இவன் செஞ்ச தப்பு என்ன, இவன் விட்ட பிழை என்னன்னா, துன்மார்க்கரோடு அதாவது தேவனை பகழ்த்து தேவனை நியாயப்பிரமாணத்தை தள்ளி மாமிசத்தின்படி மனம் போல வாழ்ந்த ராஜாவோடு இஸ்ரவேல் ராஜாவோடு ஐக்கியத்தை வச்சுக்கொண்டார், ஃபெலோஷிப் பண்ண தோங்கிட்டான். அப்ப ஆண்டு சொன்னாரு, துன்மார்க்கருக்கு நீ துணை நிற்கிறது எனக்கு புரியவில்லை. ஆகவே நம்ம வாசித்த அந்த கடைசி வசனமும் சொல்றது 20:35 என்று சொல்றது பாருங்க, யோசபாத்து பொல்லாப்பு செய்கிறவனாக அகசியாயினும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான் சொல்லிப்பாங்க. சோ இதன் நிமித்தமாக என்ன நடந்திருக்குது, அவர்கள் கப்பல்களை செய்தார்கள், தர்சீசுக்கு போறதுக்கு கப்பல்களை செய்தார்கள், தேவன் அவர்களோட கூட இராதபடியால் தேவனத்தை விரும்பாதபடியால் என்ன நடந்திருக்குது, இவர்கள் செய்த கப்பல்கள் உடைந்து போய்விட்டது, அந்த கப்பல்களை உடைந்து போயிட்டது, அவர்கள் தர்சீசுக்கு போக முடியாமல் போயிட்டது. இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த இவருடைய பின்னணியும் ஆரம்பம் நல்லா இருந்தது, பின்னணி பிழைச்சு போச்சு. ரெண்டு தடவைகள் இவன் இஸ்ரவேலின் ராஜாக்களோடு தோழமை பண்ணியிருக்கிறான். கற்றுக்கொண்டது இதிலிருந்து நான் கற்றுக் கொடுக்க விரும்புறது என்னவென்றால், கொஞ்சம் கவனிங்க கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஐக்கியம் எங்கு இருக்குது என்பதை கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். நாம் எங்கு அதிகமாக நாம தோழமை கொள்ளுகிறோம், கேளுங்க கேளுங்க கேளுங்க, நமக்கு எல்லாரும் நிறைய அறிமுகமானவர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறது, வாஸ்தவம் உண்மைதான். ஆனால் நன்றாக கவனிங்க, எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய வசனத்தை நாம மீறுவது பாவம், தேவனுடைய வார்த்தைகளை நாம மீறுவது தேவனை துக்கப்படுத்துவதாகும். ஆகவே இந்த யோசபாத் என்கின்ற ராஜா என்ன செஞ்சிருக்கா, பொல்லாதவர்களோடு தோழமை வைத்திருக்கிறார். தேவனை புறக்கணித்து வாழ்ந்த ராஜாக்களோடு தோழமை பண்ணினது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய கரங்களின் கிரியைகள் உடைந்து போயிட்டது. கப்பல்களை செய்தார்கள் தான் நல்லது, ஆனால் அந்த கப்பல்கள் உடைந்து போய் தேவன் அந்த கப்பல்கள் உடைந்து போய்விட்டார். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல், தரிசனத்துக்கு போக முடியாமல், அவருடைய இலக்குகளை அவர்கள் அடைய முடியாமல் அம்போடு போய்விட்டார்கள். எனக்கு அறிமானவர்களே நன்றாய் கவனிங்க, அவ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், யாரோடு தோழமையாக இருக்கிறோம் என்பது முக்கியம். இப்ப சில காரியங்களை நாம கண்டுகொள்றதில்லை. பொய் சொல்லக்கூடாது, களவு விடக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது, இதுகளெல்லாம் நமக்கு ஓப்பனாக தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறது நாம தேவனோடு நெருங்கி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. சொல்வேன் நம்முடைய ஐக்கியம் பிழைச்சிட்டு நம்முடைய ரூட் எல்லாம் பிழைச்சு, நம்முடைய இலக்கெல்லாம் தவறி போயிரு. நல்லாக இருந்தவர்கள் ஆவிலே அனலாக இருந்து ஆண்டவரிலே நண்பா அன்பாக இருந்து ஆண்டவர் உண்மையாக சேவித்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு ஏற்பட்ட ஐக்கியத்தினால் அவர்களும் பின்னடைந்து போனதை நாம அறிவோம். இப்ப கவனிங்க, நான் சொல்றத நீங்க யதார்த்தமா சிந்திங்க. உங்களுக்கு பிரியமானவர்கள் அல்லது நீங்க நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவங்க தேவனை அறிந்தவர்கள் அல்ல, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப நாம் அவர்களோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஒன்று நாம் அவர்களோட வழியில போகணும் அல்லது அவர்கள் நம்முடைய வழியில வரணும், அல்லது போனால் அவர்களுடைய சுபாவம் நம்முடைய வெளிப்படும் அல்லது நம்முடைய சுபாவம் அவர்களிடத்துல காணப்படும். பைபிள் சொல்லுது ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஏனென்றால் ஞானம் உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்களோடு சேருகிறவர்களே அவர்களும் ஞானம் அடைவார். பூவோடு சேர்ந்த நாரும் நறுமணம் பெறும் என்றார்கள். என்ன கவனிங்க, இப்ப ஞானம் உள்ளவர்கள் புத்தியோடு சேரும் பொழுது நமக்கும் அந்த அந்த அறிவு ஞானம் நமக்குள்ள வாரத்துக்கு இடமுடும். அதுபோல இதை பொல்லாதவர்களோடு நாம சேரும் பொழுது, தேவனை பகைக்கிறவர்களோடு நாம ஐக்கியப்படும் பொழுது, நம்மை அறியாமல் அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வாரத்துக்கு இடம் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, இப்ப ஆண்டவரை நம்பாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கு தெரியும் அல்லது உங்களுக்கு தெரியும். இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இப்ப நாம் அவர்களோடு நெருக்கமாக பழகி கதைச்சு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்மை அறியாமலே அவர்கள் பேசுகிற சில வார்த்தைகள் நம்முடைய வாயில வரதுக்கு இடம் இருக்கு. என்றால் அவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவ பயமற்றவர்கள், எப்படியும் கதைப்பார்கள், வரம்பில் நரம்பில்லாத நாவினால வரம்பில்லாமல் பேசுவார்கள், எதையும் பேசுவார்கள், அவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. ஆகவே நாம் அவர்களோடு நெருக்கமாக இருந்து அவர்களோடு நன்றாக கதைச்சு நன்றாக ஐக்கியமாக இருந்து பழகி வந்தால் என்ன நடக்க போகுது, அவர்கள் பேசுகிற சில வார்த்தைகள் நம்மை அறியாமல் நமக்குள்ள வார்த்தைக்கு இடம் இருக்குது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மை தாக்கிறதுக்கு இடம் இருக்குது, அல்லது அவர்களுடைய சாயல்கள் நமக்குள்ள வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றத சொல்லிடுறேன், கேட்கறதும் கேட்காததும் உங்களை பொறுத்தது, தேவன் அறிவார். ஆகவே நாம் எல்லாரோட அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்குது, ஆனால் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்க கூடாதென்றும் அதே வேதம் போதிக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே எல்லாரோடும் அன்பாக இருந்தார். பாவிகளின் சிநேகிதன், எ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர், இயேசு கிறிஸ்துவை பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கிற அளவுக்கு அவர் எல்லாரோடும் அன்பாக இருந்தார், நேசித்தார். ஆனால் எல்லாரோடும் அவர் ஐக்கியமாக இருக்கவில்லை. ஆகவேதான் பாவிகளுக்கு விலகினவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் பொழுது பாவிகளுக்கு விலகினவர், அதாவது பாவிகளோடு நன்றாக விலகி கொடுங்க, பாவிகிடத்தில் அன்பாக இருந்தாரு, ஆனா பாவிகளுடைய செயலுக்கு வாழ்க்கைக்கு விலகி இருந்தார். ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப், see the difference. இயேசு பாவிகளை நேசித்தாரு, ஆனா பாவிகளோடு ஐக்கியமாக இருக்கல. சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, இயேசு பாவியோடு ஐக்கியமாக இருந்தார். அவைதான் பேசுறது பாவிகளுக்கு விலகினவர். ஆகவே நாம இயேசுவை பின்பற்றுகிறோம், அவர் எல்லா இடத்திலும் நாம அன்பாக இருக்கணும் என்றால் எப்படியாவது என்ன பொறுத்தவரை அவருக்கு நாம் அவரிடத்தில் அன்பா இருக்கிறதுக்கு பிரதான காரணம் நமக்கு உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அவர்களை அன்பா இருக்கிறது பிரதான காரணம் எப்படியாவது நாம் அறிந்த இயேசுவை அவர்களும் அறிந்து அவர்களும் ஆண்டத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு அன்பு பாலத்தை வைத்திருக்கிறது தப்பில்லை, தவறில்லை. ஆனால் அவர்களோடு நாம் ஐக்கியமாக, அவர்களோடு நம்மை அடையாளப்படுத்தி, அவர்களோடு நாம் ஐக்கியமாக இருப்பமாக இருந்தால் அவர்களுடைய சாயல்கள் நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு இடம் இருக்குது, இடம் இருக்குது, இடம் இருக்குது. இல்ல நான் இப்படிதான் இருக்கப்படுது, இட் இஸ் அப் டு யூ, அது உங்களை பொறுத்தது. பட் நான் தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, கடமை. ஆகவே யோசபாத் வந்து நல்ல ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனா அவன் துன்மார்க்கனுக்கு துணை நின்றானா என்று வேதனை வாசிக்கும். இன்னும் மறுபக்கம் என்ன தெரியுமா, இப்ப நாம துன்மார்க்கமான காரியங்களை செய்யாவிட்டாலும் துன்மார்க்கமான காரியங்களை செய்யறவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இது அடுத்த பக்கம். ஹலோ, இதுதான் யோசபாத்து செஞ்சிருக்கிறார், இதைத்தான் ஆண்டவர் கண்டிச்சிருக்கிறார், இதுதான் அவருடைய பின்பக்கம், அவருடைய முடிவு காலம் நல்லது என்று சொல்லுவார். அன்றா கவனிங்க, ஆரம்பத்தில் அப்படி இருக்கல அவர். அன்றா கவனிங்க, துன்மார்க்கனுக்கு துணை நின்றபடியால் என்று நம்ம வாசித்தவில் 19 அதிகாரத்தில். அன்றா கவனிங்க, இப்ப நாம் துன்மார்க்கமான காரியங்களை செய்யாவிட்டாலும் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு நாம துணை நிற்கிறது. நமக்கு தெரியுது அடுத்தவர் செய்கிற காரியம் தவறுன்னு, நமக்கு தெரியுது. சரி, தெரிந்து கொண்டும் இப்ப நாம் அதை செய்யாவிட்டாலும் அது தவறான காரியத்தை செய்யறவரை நாம என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவரை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான பாவம், இது ஒரு மறைமுகமான ஒரு பாவம். ஆகவே செம்மையான வழியில் நடக்கிறவர்களை நாம ஆதரிக்கணும் அவர்களை. ஆனால் துன்மார்க்கருக்கு நாம துணை போக கூடாது, மனத்தில் வச்சுக்கூடாது. யோசபாத்து விட்ட பெரிய பிரச்சனை அங்கதான். அப்ப நாம் தவறானவைகளை செய்யாவிட்டாலும் தவறானவைகளை செய்கிறவர்களோடு நாம ஒத்து போக கூடாது. சில நேரத்தில் நாம என்ன நினைக்க தெரியுமா, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஆகிட்டா, நமக்கு மிகவும் நண்பர்களாக அல்லது நமக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்து விட்டா, அவர்கள் செய்கிற தப்புகளுக்கு நமக்கு தப்புண்டு தெரிஞ்சாலும் நமக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருக்கிறபடியா, நமக்கு நெருக்கமாக இருக்கிறபடியால நாம கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு போறவே இல்லையா, ஒத்து போறோம். இப்ப நாம மனுஷரை பிரியப்படுத்த போறோமா, தேவனை பிரியப்படுத்த போறோமா, நாம எங்கே நிற்கிறோம், நாம என்ன செய்யணும்? துன்மார்க்கருக்கு துணை நின்றது யோசபாத்து விட்ட பெரிய தவறு. என்ன கரிபார தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நெருக்கமானவர்கள் உண்டு, அன்பானவர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. அவர்களை பகைக்க வேண்டும், அவர்களை பழகக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கல. ஆனால் அவர்களோடு நாம ஐக்கியமாக இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அப்படிப்பட்டவர்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களுக்கு எந்த விதத்திலும் நாம துணை போக கூடாது என்றும் வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தெளிவாகவே போதிக்கிறேன். ஆகவே வரும் நாட்களில் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறு தெரிஞ்சும் நமக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி நாம அவர்களை எந்த விதத்திலும் ஊக்கப்படுத்தாமல், என்கரேஜ் பண்ணாமல், துணை போகாமல், தவறுன்னு சொன்னா அதை விட்டு விலகு. ஒருவேளை அவர்கள் கோபிச்சா பரவாயில்ல, நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துறது நல்லதா, அவர்கள் கோபிக்கிறது நாம பார்க்கறது நல்லதா, எது நல்லது? நாம யாருடைய பிள்ளைகள், யாரை பிரியப்படுத்த போறோம், யாரை மர்மப்படுத்த போறோம்? கைகளின் கிரியைகள் உடைந்து போய்விட்டது, கப்பல்கள் உடைந்து போய்விட்டது, அவர்கள் போக இருந்த இடத்துக்கு போக முடியாமல் போட்டது. காரணம் துன்மார்க்கத்தை துணை போட்டு. மூன்றாவது முக்கியமான ஒரு ராஜாவை குறித்து சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய கூட திரும்பிக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 11 அதிகாரம். சீக்கிரம் வாங்க, இவர் ரொம்ப முக்கியமானவர். 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் எல்லா எடுத்துக்கொண்டீங்களா, தயவு செய்து எல்லா எடுத்துக்கொண்டு முடிக்க போறேன் சீக்கிரமா. 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம், எல்லாரும் தயவு செய்து வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க மிக பிரபலமான ஒரு ராஜா சாலமோ, அவரை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய பின்னணியை குறித்து அல்லது அவருடைய பின்மார்க்கத்தை குறித்து இங்க வேதம் நமக்கு தொழிவாய் சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர் ரொம்ப ஆண்டவனத்தில் அன்பாக இருந்தாரு. ஆனா அவருடைய கடைசி நாட்கள்
குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாவியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரிகள் மேல் ஆசை வைத்தான்.
கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க, இந்த அந்நிய ஸ்திரிகள் மேலே ஆசை வைத்தான் என்று இருக்கிறார். இந்த நான் இந்த 11 அதிகாரத்தை கொஞ்சம் கவனமா கூர்ந்து படிச்ச போது அவனுடைய பின்மார்க்கம் படிப்படியாக போறது பார்க்கக்கூடியதா இருக்கு. படிப்படியாக சாலமோன் தேவன் வீட்டுக்கு பின்னுக்கு போறது நாம பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இதுல இருந்து நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட என்னண்டாவா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, தயவு சொன்னாங்க. பின்மார்க்கம் என்றது எடுத்த எடுப்பில் ஒரே நாளில் வராது. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பின்மார்க்கம் பக்ஸ்லைடிங் என்றது ஒரே நாளில் வராது, உடனடியாகவும் சம்பதிக்காது, அல்லது திடீரென்றும் வராது. பின்மார்க்கம் என்றது படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நமக்குள்ள உருவாகும். இந்த சாலமோனிடத்தில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பாடம் அது. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது, ஆனா மற்றவர்களுக்கு தெரியும். ஒரு பக்கம், மறுபக்கம் என்னுடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். See the both sides. என்ன கவனிங்க, நான் சொல்றது சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். நான் வீட்டில் எப்படி இருக்கேன்றது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் பிரசவம் பண்றேன்னு ஒருவேளை உங்களோட பார்வைக்கு நான் எப்படி இருப்பேன் தெரியாது, கடவுள் அறிவார். பட் நான் வீட்டில் எப்படி இருக்கு என்பது, என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நானும் தேவன் தான் அறிவேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கைன்றது அன்றாடம் என்ற தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. நான் அன்றாடம் தேவனோடு வாழுகிற எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. ஆகவே நான் தேவனோடு வைத்திருக்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன், எப்படி இல்லாமல் இருக்கேன் என்பதை எனக்கு தெரியும். ஒருவேளை மற்றவர்களுக்கு நான் பக்தி உள்ளவன் போல காட்டிக்கொள்ளலாம், பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்ளலாம், நல்லவன் போல நடிக்கலாம், எல்லாத்தையும் செய்து. ஆனா என்னுடைய வாழ்க்கை தேவனோடு இல்லை என்பதை எனக்கு தெரியும், ஆனா மற்றவர்களுக்கு தெரியாது. அது போல மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் கண்டுகொள்வார் சிலருடைய பின்மார்க்கத்தை சொன்னேனே. ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாய், இப்ப எப்படி இருக்க என்பதை உன்னோடு நெருங்கி இருந்தவர்கள் கவனிப்பார், பார்ப்பார். ஒருவேளை நீ அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், மற்றவர்கள் அதை கண்டுகொள்றதுக்கு இடம் இருக்குது. ஆகவே தான் நான் சொல்லுவேன், எப்பையும் நல்ல தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வச்சிருக்கிறது நமக்கு நல்லது, அது பாதுகாப்பு. சரியாக தேவனை பின்பற்றுகிற உத்தமமான பிள்ளைகளோடு நம்முடைய நெருக்கமான உறவையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொண்டது எப்பொழுது தேவனுக்குள்ள நமக்கு மிக மிக பாதுகாப்பு. வாஸ்தவத்தில் நான் ஒரு உண்மையை சொல்றேன், ஒருவேளை நான் சொல்ற காரியம் உங்களுக்கு சொல்லலாம், பட் நான் ஒன்று செய்ய முடியாது. என்னை கவனிங்க, இப்ப நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து, ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்பினா நாம் எப்பையும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வோடு சேர்ந்து கொள்றதுக்கு பார்ப்போம். அல்லது நான் இயேசுவை விசுவாசித்துக் கொண்டும் மேலிருந்த வாரியாக நான் வாழ யோசிப்பேனாக இருந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கிறவர்களோடு என்ற ஐக்கியத்தை உறவையும் வளர்த்துக் கொள்றதுக்கு பார்ப்பேன். ஏனென்றா இவங்களோட போனா எப்ப இவங்க என்னத்தை சொல்ல போறாங்க, அப்படி செய்யாத இப்படி செய்யாத, கத்திரை தேடி ஜெபம் பண்ணு, கூட்டத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, உபவாசம் பண்ணு, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு, நல்லதை செய்ய, வேத இதைத்தான் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது. ஆகவே எல்லாத்தையும் கதைக்கிறவர்கள், சேர்ச்சுக்கு வருகிறவர்கள் தான், சபைக்கு வர்றவர்கள் தான், ஐயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான், எல்லாத்தையும் கதைக்கிறவர்கள் அப்படி இப்படி வர அவசியம் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு பாரு. ஆராதனை எனக்கு அலுப்படிக்குது, பட் கண்டவர்களோட இருந்து நேரம் செலவழிக்கிறதுக்கு எனக்கு நல்லா கொசிப்படி, நல்லா சிரிச்சு அவங்களோடு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு போர் அடிக்காது. ஆனா ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது, உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்கிறது, அல்லது தேவ பிள்ளைகளோடு தேவன் உண்மையா சேவிக்கிற பிள்ளையோட நெருக்கமா இருக்க, அதுல பார்க்க இந்த உலக பிரகமாக வாழ்றாங்க அவங்களோட வேணுமே. நான் ஆலயத்துக்கு சில உண்மைகள் நமக்கு கசப்பாக இருக்கும், பட் என்ன செய்யறது, தேவனோ எல்லாவற்றையும் அறிகிறார். பட் ஒன்று எனக்கு தெரியுமே, ஒன்று எனக்கு தெரியும், ஒன்று எனக்கு தெரியும், ஒன்றே எனக்கு தெரியும், என்ன தெரியுமா, தேவன் தன்னுடைய பிள்ளைகள்ல ஒருவரையும் இழக்கிறதுக்கு அவருக்கு பிரியம் இல்லை, ஒருவரையும் இழந்து விடுறதுக்கு அவருக்கு பிரியம். பரவல ஊழியக்காரனாக யோன் வெஸ்லியோட தாய் சுசானா வெஸ்லியன்னு சொல்லி அவளுக்கு 16-17 பிள்ளை, அந்த அம்மாவை கேட்டாங்களா, எந்த பிள்ளையில நீங்க அதிக அன்பா இருக்கிறீங்க, நல்ல கேள்வி இல்லையா, எந்த பிள்ளை, அந்த அம்மா சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுச்சு, என்ன சொன்னாங்க தெரியுமா, எந்த பிள்ளை அதிக பலவீனமாக இருக்குதோ அந்த பிள்ளையத்தை நான் அதிகமாக நேசிக்கல. பிகாஸ் தாய் இல்லையா, தாய் உள்ள பெற்றோர். அதுபோல நாம் பலவீனமாக பலவீனமானவர்களாக இருந்தாலும் நாம் மாற வேண்டியவர்கள், மனம் திரும்ப வேண்டியவர்கள் உண்மைதான். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பது உண்மை. உண்மை மறுபக்கத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தவறிக்கொண்டிருந்தால் எச்சரிப்பார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் சொல்லி சமயத்துக்கு என்ற வார்த்தைகளை அனுப்புவார். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது என்ன அடிப்படையில் அந்த செய்தியை கேட்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது காரியம். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது, தேவடைய செய்தியை கேட்கும் பொழுது, அது அதுல என்ன இருக்குது, அதுல பிழை இருக்குதா, அது இந்த சரி இருக்குதா பிள்ளைக்கு, அந்த அடிப்படையிலே நாம கேட்க முடியும். அல்லது ஒரு செய்தியை கேட்கும் பொழுது இது அவருக்கு நல்லா இருக்கு, இவருக்கு நல்லா இருக்கும் சொல்லி நினைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. அல்லது ஒரு செய்தியை கேட்டுட்டு நாம வெளியில போய் கமெண்ட் சொல்றதுக்கும் அபிப்பிராயம் சொல்றதுக்கு இடம் இருக்கு. உண்மையான ஒரு தேவடைய மனுஷனோ ஒரு தேவடைய மனுஷியோ இன்றைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேசுவார், என்னத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, எங்க நான் ஒப்புக் கொடுக்கணும், எங்க நான் மாறணும், எங்க இதுதான் ஒரு உண்மையான தேவோட பிள்ளை. ஒரு தேவோட செய்தியை கேட்கறது இந்த அடிப்படையில் அவங்க கேட்பார்களாக இருந்தார். தேவன் விரும்புகிற மாற்றம் நமக்குள்ளே வருவதற்கு இடம் இருக்கு. அல்லது போனால் அவருடைய வாழ்க்கை வாடுறதுக்கு இடமே இல்லை. There's no any change, not at all. It is so miserable. The governing in the Salabur, Andudatil Anbagaranda, Parabalamana Raja, Enadal, Andavarika Ali at the Katana the Yuanda, the Evanika Ali at the Katana, Ali at the Kati Pradeshta Pandano. ஆனா ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் இவனுக்குள்ளே இல்லாத தாவிதுடைய விருப்பம், தாவிதுடைய திட்டம், அவன் தான் எல்லாத்தையும் சேர்த்தும் வச்சான், பணத்தையும் கொடுத்தான், பட்டனையும் கொடுத்தான். இப்படி எனக்கு தேவ கருத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. பட்டன் எப்படி ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த பட்டனின்படி ஆலயத்தை கட்டன்னு சொல்லி அனைத்து பட்டனையும் ஆலயத்தை குறித்த அனைத்து திட்டங்களையும் அப்படியே தன் மகன் சலமனுக்கு ஒப்பு கொடுத்தான். சோ அப்ப தேவன் முன்கூட்டியே சொன்னாரு, நீ இல்ல உன் கர்ப்ப பரப்பாகிய உன் குமாரன் எனக்கு அது ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி தேவன் சொன்ன வாக்குத்தின்படி சாலமோன் எலும்பு பண்ணினார். நான் யோசித்து பார்த்தேன், தாவீதுக்கு பல குமாரர் இருந்திருக்காங்க, ஆனா இந்த சாலமோன் தான் தேவனுடைய கண் விழுந்திருக்கு, பார்வை விழுந்திருக்கு. ஆகவேதான் இவனை ராஜாவாக எழுப்பு உயர்த்தினது மாத்திரம் இல்ல, இவனை கொண்டு ஆலயத்தையும் கட்டுறதுக்கு கிருபை கொடுத்தார். இவன் மிகவும் அன்பாக இருந்தான், தேவனிடத்தில் அன்பாக இருந்தான், ஆண்டவருக்கு பணியிட்டு இருக்கிறான், தேவனுடைய கற்பனை நடந்திருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு வாழ்ந்த சொல்லுவேன் கேளுங்க தெரியுமா, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினால். ஹலோ, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையினால. ஒன்று மண் ஆசை, மற்றது பொன்னாசை பண ஆசை, மூணாவது பெண்ணாசை. உலக சரித்திரங்களை கூட பார்த்தா எத்தனையோ பிரபலமான ராஜாக்கள் அழிந்து போனதை பின்னணியை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அதை குறித்து நான் இங்க பேச வரையில உதாரணத்தை சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தார். ஏன் தெரியுமோ, அடுத்த வசனத்தை பார்த்தா, நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் பிரவேசிக்க கூடாது, அந்நிய பெண்களிடத்திலே நீங்கள் பிரவேசிக்க கூடாது என்று ஏற்கனவே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அது சலமோனுக்கு நல்லாக தெரியும். ஆனாலும் தேவனுடைய கட்டளையை, நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை மீறி அம்மோனியர் என்றும் மோவாபியர் என்றும் சீதோனியர் என்றும் அவன் இவன் எந்த பெண்ணு பார்த்தா விருப்பம் எல்லாரையும் கொண்டு வச்சிட்டான். அவ பேர் சொல்றது அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். அதுக்கு பிறகு இந்த இரண்டாம் நேரம் கொஞ்சம் வசனம் போயிட்டு பாருங்க, போய் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை கீழ்ப்பதிய பார்த்தா, சலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். அப்படி இரண்டாம் வசனத்தை கீழ்ப்பை பாரு, அவங்களோட ஐக்கியமா இருந்தா முதல் சொன்ன பாத்தீங்களா, எல்லாரும் ஐக்கியமா இருக்க தவறுன்னு சொல்லி பாருங்க. ஆசை வைத்தது மாத்திரம் இல்ல, அவங்களோட ஐக்கியமாக இருந்தா அப்படின்னு சொல்ல. அவ தேவோட கட்டளைகளை உடைக்கிறார், தேவோட பிரமாணங்களை உடைக்கிறார். அதான் கவனிங்க, எப்பொழுது அவருடைய பின்காலத்துல என்ற கவனிங்க, ஆசை வைத்து ஐக்கியமாக இருந்தார்னு சொல்லி இரண்டாம் வசனத்தின் கீழ்ப்பதி சொல்றது. சோ அப்படியே மூன்றாம் வசனத்தின் கீழ்ப்பதிய பாத்தீங்களா, இருந்தா ஸ்திரிகள் அவன் இருதயத்தை வலிப்பவும் பண்ணினார். பாருங்க, கூடாத கூட்டு, தவறான கூட்டு, தவறான ஐக்கியம் என்னது பாருங்க. தேவ மனுஷனாக இருந்த சாலமோன் ஞானத்துல பெயர் பெற்றவனாக, இவன் இவனை போல ஞானவான ஒருத்தனை இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஞானவான கூட இவங்க சரிச்சிட்டாங்க. அந்நிய ஸ்திரிகள் அவருடைய இருதயத்தை வலிவிப்ப, உங்கள் இருதயங்களையும் தவறான ஐக்கியங்கள் வலிவி வலிவி வலிவிலகி போக வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, வலிவிக்கு வலிவி போக வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே தவறான ஐக்கியங்களை குறித்து தயவு செய்து கவனமா இருக்க ஜாக்கிரதா இருக்கு. திரும்ப நான் சொல்லவா, உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ப்ரொபோஸ் பண்றதுக்கு மனதிலும் இடம் வைக்காதே. அது தேவனுக்கு விரோதமான அப்பட்டமான குற்றமாக, தேவோட வசனத்தை உடன்படிக்கை உடைக்கிறதாக இருக்கு. ஒருவேளை படிச்சவனாக இருக்கலாம், பட்டப்பட்டவனா இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அதைத்தான் நாம் அதிகமா பாக்குறோம் இல்லையா. படிச்சவனா இருக்கணும், பட்டம் பட்டவனா இருக்கணும், அதிகம் சம்பாதிக்கிறவனா இருக்க, செல்வாக்கு கட்டு, ஓ அது பிறகு பார்க்கல, அவனை வேணும்ட புற ரட்சிப்புகளை கொண்டுடலாம், புற செய்தி கொண்ட இப்படி சொன்னவர்களை நான் பலர் பார்த்திருக்கேன். அது வேற சரித்திரம். அது தேவனுடைய வார்த்தையை நாம உடைக்க கூடாது. இங்க பாருங்க, ஆசை வைத்தான், ஐக்கியமாக இருந்தான், அந்த ஸ்திரீகள் அவருடைய இருதத்தை வலிவி போக பண்ணார்கள் இருக்குது. அடுத்த நாலாம் வசத்தை கீழ்ப்பதிய பார்த்தீங்களா, இருந்தால் அவனுடைய இருதயம் தாவீதோட இருதயத்தை போல அவருடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்கிறது. அது மாத்திரமா ஐந்தாம் வசனம் இல்ல, ஆறாம் ஐந்தாம் வசத்தை கீழ்ப்பதிய பாத்தீங்கன்னா, அவர் அருவறுப்புகளாகிய முல்லோவை பின்பற்றினார் என்று இருக்கு. சோ ஆறாம் வசனத்தை கீழ்ப்பதிய பாத்தீங்கன்னா, கத்தரின் பார்வைக்கு பொல்லாம் பாடுதை செஞ்ச பாருங்க, படிப்படியாக அவருடைய பின்மார்க்கம் வருது. அதுக்கு பிறகு என்ன சொல்றது, இந்த ஏழாம் வசத்தை பாத்தீங்களா இருந்தால், மேடைகளை கட்டியிருக்கிறான் பாருங்க. இவ எல்லாவற்றையும் அந்நிய ஸ்திரிகளாகிய அவர்களுக்காக, எட்டாம் வசத்தை பாத்தீங்கன்னா, அந்நிய ஸ்திரிகள் எல்லாருக்குமாக அதை செஞ்சார். ஒன்பதாம் வசனம் சொல்றது, தேவன் ரெண்டு தடவை பிரசன்னமாகி அவனோட பேசியதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். படிக்கல, ரெண்டு தடவைகள் ஆண்டவர் டைரக்டாக தரிசனத்தில் அவனோடு பேசியும், இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத என்று சொல்லி ரெண்டு தடவைகள் அவனுக்கு சொல்லியும் பேசியும் அதை அவன் கேட்க. இதனால் என்ன நடந்தது தெரியுமோ, இந்த நடவடிக்கைகள் அவன்ட முழு தேசத்துக்குமே ஒரு பாதிப்பு கொண்டது. இவன் நடந்த இந்த நடக்கையால தான், இந்த காரியங்கள தான் இஸ்ரவேல் தேசமே ரெண்டாக பிரிந்து, இஸ்ரவேல் என்று யூதா என்று பிரிந்து போறதுக்கு, பிளவுபடுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இவன். இவன் செஞ்ச பின்மார்க்கமான காரியங்களும் பின்னணியான காரியங்களும் தேவனை மிகவும் துக்கப்படுத்தியபடியால இஸ்ரவேல் ரெண்டு பங்காக பிரிந்து கடைசியாக யூதாவுக்கும் அடிக்கடி யுத்தம், கொலை சண்டையும் யுத்தமும் கொலையும் கொலையுமா தான் இருந்தது. ஆகவே எனக்கு அறிமான தேவட பிள்ளைகளே, நான் இந்த மூன்று ராஜாக்களையும் உங்களுக்கு சொல்லி சொல்ல வந்ததை காணும் என்றால், ஆரம்பம் உங்களுக்கு நல்லா இருந்தது, ஆனவருடைய முடிவு நல்லதில்லை, நாம பின்பற்றத்தக்கதல்ல. ஆகவே நம்முடைய பின்னடி, நம்முடைய கடைசி நாட்கள் கவனமாக இருக்கும். ரெண்டு வசனத்தை வாசி நாம முடிப்போமே, நமக்கு தேவையாக வசனம் அதை படியுங்க. எபிரேயர் 3:14 படி, எபிரேயர் 3:14 வசனம், எபிரேயர் 3:14 வசனம், எபிரேயர் 3:14 எபிரேயர் 3:14
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை,
ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை
முடிவறியந்தம் உறுதியாய்
உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால்
கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம்.
This is the word for you. இது உனக்கு கர்த்தர் தருகிற வசனம் என்று சத்தியத்தை பற்றி சொல்ற கவனிங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவறியந்தம் பற்றி கொண்டிருப்பாயா இருந்தால் உனக்கு கிறிஸ்துவத்தில் பங்கு இருக்குது, எனக்கு கிறிஸ்துவத்தில் பங்கு. ஆரம்பத்தில் நான் எப்படி கர்த்தரத்தில் நம்பிக்கையாக இருந்தேன், எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தேன், எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், உன் மனசாட்சிக்கு தெரியும், என் மனசாட்சி தெரியும். ஏதோ நமக்கு எச்சரிக்கிறது, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பெறுகின்றோம், முடிவு பரியந்தம். ஒவ்வொருத்தரும் நாம இன்னும் எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்வோம் தெரியாது, தேவனுக்கு தான் அது தெரியும். ஆனால் நம்மளோட முடிவு படி, ஐயா அம்மா என்னத்தை நீ இழந்தாலும் கத்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கை மாத்து, அது உண்ட ஜீவனுக்கு மேலானது. என்னென்றால் ஒன்று நாம மரணத்துக்கு பிற்பாடு ஒன்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒண்ணும் அல்லது நடந்து ரெண்டாவது ஒன்னா போய்த்தே தான் ஆகணும். நாம விரும்பணுமோ விரும்பலையோ அது வேற கரை, ரெண்டாவது போய்த்தான் மகமே. நாம ஆண்டவர் நரகத்துக்கல்ல தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று நம்ம இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்க. ஆகவே ஆரம்பத்தில் நாம கொண்டிருந்த நம்பிக்கை தயவு செய்து காத்துக்கணும். இதுக்குத்தான் பல பல பரீட்சைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். நம்மை தேவன் மேலே வச்சிருக்கிற பற்று விசுவாச நம்பிக்கை உடைத்து போடத்தக்கதாக, தளர்த்து போகத்தக்கதாக பல விதங்களில் பிசாசு சுத்துவான், சுத்தி தெரிவான், சுத்தி தெரிஞ்ச உடனே இருக்கிறான். ஆகவே நாம தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கிறது. நான் சொல்றது நல்ல தேவனுடைய பிள்ளையோட ஐக்கியமாக இருக்கிறது நமக்கு நல்லது. எரிகிற பிள்ளையோடு சேர்ந்து நாமளும் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆகவே கனிமன் தேவ பிள்ளையை ஆரம்பத்தில் கொண்டு வந்த நம்பிக்கை கூட்டக்கூடாது. ரெவலேஷன் வெளிப்படுத்த விசேஷம் 2:14 படிங்க. 2:4 வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2:4.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு.
அதாக நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவடைந்து காத்துக்கொள்ளுமா கிறிஸ்துவத்தில் பங்குள்ள. இங்கே வசனம் சொல்லுது 2:4 ஆதியில கொண்டிருந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை நீ விட்ட விட்டபடியால் எனக்கு உண்மையில ஒரு குறைவுண்டு. என்ன அடுத்த சொல்றாரு, என்ன நிலையில இருந்து நீ விழுந்தா என்பதை நினைச்சு மனம் திரும்ப அல்லது போன உலகத்தன்னை விட திரும்ப. அதுக்கு முதல் வசத்தை பாத்தீங்கன்னா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கேன், உன்னுடைய எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கேன். எல்லா ஊழியம் நடக்குது, ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது, ஜெபம் நடக்குது, துதி நடக்குது, எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. என்னது? ஆரம்பத்தில் என்ன வச்சிருந்த அன்பு. எனக்கு தான் தைரியம், நான் ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவர் அன்பா இருந்தேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கு ஒடிக்கிறேன். ஆரம்பத்தில் எப்படியாக நீ ஜெபம் பண்ணியிருக்க, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து மன்றாடின, இன்றைக்கு நீ எப்படி இருக்க. அந்த நாட்களில் எப்படி வேதத்தை திறந்து திறந்த இருதயத்தோடு திறந்த வேதத்தோடு இருந்து அதிகாரம் அதிகாரமா புத்தம் புத்தம் வாசித்து தேடி தேடி வாசிச்சு அதில் ஒரு தாகம், வேதத்தில் ஒரு பிரியம், ஒரு தியானம் இருந்தது. இன்றைக்கு இந்த நிலைமை என்ன? அன்றைக்கு ஆராதனை என்றால் ரொம்ப பிரியமாக இருந்தது, 2 மணிக்கு ஆராதனை என்றால் 1:30க்கு நிற்போம். ஆனா இன்றைக்கு ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம். ஆனா அன்றைக்கு ஆராதனைக்கு போகணும்னு இருந்த அந்த அளவு வாஞ்சை விருப்பம் இன்றைக்கு எனக்கு இல்லை. ஆனா ஏதோ போகணும்னு போறேன். அன்றைக்கு ஜெப கூட்டங்கள் என்றால் எங்க நின்றாலும் ஓடி வருவோம், அது பேதவா இருந்தாலும் சரி ஜெபம் ஓடி. ஆனா இன்றைக்கு ஜெப கூட்டங்கள்டா பாப்பா, அதான் நான் சொல்றேன், நான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். இஃப் ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட், ரியல் சைல்ட், நான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்த. இங்கே சபையில் ஒரு கூட்ட ஜனம் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்க, நான் எங்கேயாவது சுட்டி தெரிஞ்சா என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்குதா, அல்லது நம்ம மனசாட்சி செத்து போயிட்டுதா, அல்லது நம்மளோட உணர்வுகள் செத்து போய்விட்டுதா? ஆகிற காரியங்களை அடுக்குவோம். ஆராதனை நமக்கு முக்கியம், ஆனா ஜெப கூட்டங்கள் முக்கியம் இல்லை. இங்கே கொரோனா பைபிள் ஸ்டடியில பார்த்தா ஆரம்பத்தில் அநேகர் லைனுக்கு வந்தாங்க, பிறகு இப்ப பார்த்தா அநேகர் அத ஒருவேளை பிறகு புடவ போனோம்னு நினைக்கிறாங்க தெரியாது. ஆனா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இல்லை. இதெல்லாம் நாம யோசிக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பணி, ஒரு ஊழிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பணி எனக்கு அவ்வளவு உற்சாகமா கத்தோட. ஆனா காலப்போக்கில் அந்த வேகம் அந்த விருப்பம் இப்ப இல்லையே. இப்படி நான் சொல்லிக்கொண்டு போகட்டுமா? நம்ம மனசாட்சிட்ட ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்க அதன் முடிவு. அதை நான் சொல்லுவேன், என்னை கோச்சு கொள்ளாதீங்க. ஒரு வேலைக்கு இன்றைக்கு என்னுடைய மரணம் இருக்குமாக இருந்தா, அவன் முதலில் சொல்லி இன்றைக்கு என்னுடைய மரணம் இருக்குமா இருந்தா என் நிலை என்ன சொல்ல போறியா? நோ, இப்போதைக்கு நான் சாக மாட்டேன், கொஞ்சம் காலம் இருக்குது, அப்ப போற பாப்போம். இதைத்தான் நான் சொல்லுவேன் பின்மார்க்கம் வேக்சினேட். ஏன்னா பின்மார்க்கம் படிப்படியா தான் வரும், அதுபோல மனம் திரும்புதல் என்கிறது படிப்படியாக வரும்படி அவசியம் இல்லை, அது உடனடியாக வர வேண்டியது. நல்லா விளையாடு. பின்மார்க்கம் படிப்படியாக நமக்குள் ஏற்படுறது, ஆனா மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாக்குறது படிப்படியாக இல்ல, அது உடனடியாக. என்ன நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து திரும்பு திரும்பு திரும்பு. ஆதியில நீ எப்படி இருந்த, அந்த நாட்கள எப்படி ஆண்டவள அன்பாக இருந்தாய், தேவனை தேடி ஓடி வந்தாய், தேவ சமூகம் தான் தஞ்சம் பண்ணி இருந்தாய், தேவ பாதத்திலே காத்திருந்தாய், தேவனை நேசித்தாய், ஜபித்தாய், துதித்தாய், கொடுத்தாய், ஓடினாய், செய்தானால் இன்றைக்கு ஒருவேளை அதெல்லாம் பழக்கப்பட்டு போயிருந்தாங்க. பழக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனா அன்றைக்கு ஆராதிச்ச மாதிரி இன்றைக்கு ஆராதிங்க. சம் சாங் மேபி யூ கேன் சிங் சம் சாங் ஓகே. ஆனா உள்ளத்துல எனக்கு தெரியும், நான் அந்த நாள்ல ஆண்டவர் உண்மையா ஆண்டவர்ல ஆராதிச்ச மாதிரி இன்றைக்கு ஆராதிக்கிறேன். என்ன நான் யோசித்து பாக்குறேன், என்ன யோசனை காரியம் எல்லாத்தையும் நான் உங்களை முன்னுக்கு கொண்டு வர விரும்பல. பிள்ளைகளே, தொடக்கம் நல்லது, முடிவு அதை விட நல்லது. இதை நாம தொடங்கிட்டோம் ஏற்கனவே, இப்ப நாம முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஒன்றவே டு தி எண்ட், முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். முடிவை குறித்து நாம சிந்திக்கிறது விவேகம். இன்றைக்கு நான் கண்களை மூடினாலும் கத்தருக்கு முன்பாக நான் நிற்கணும். ஆகவே மனம் திரும்புதல் என்பது உடனடியாக ஏற்பட வேண்டியது, பின்மார்க்கம்தான் அது படிப்படியாக வருது. அதை நாம கண்டுகொள்ளணும். மறந்துடாதீங்க, சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும், சிலருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. இந்த மூன்று ராஜாக்கள் ஆரம்பத்தில் சரியா இருந்தாங்க, பட் முடிவு. நாம் இவைகளை நிதானிச்சு பார்த்து கத்தருக்குள்ள நம்ம சரிப்படுத்த, ஏனென்றால் நாம் ஒருவரையும் ஆண்டவர் இழக்கிறதுக்கு பிரியமில்லை, ஒருவரையும் ஆண்டவர் இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாயிட்டது, பிள்ளைகளாயிட்டது. ஒப்பு கொடுப்போம், கத்தருக்கு விட்டு கொடுப்போம். சாலி ஓல் ஸ்டாண்ட் ஆஃபீஸ் எல்லாரும் பிளத்திருப்போம். கைகளை மூடி பயபக்தியாக நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமே. ஒருவேளை ஒருவேளை தேவன் ஏதாவது ஒரு வசனத்தில் உன்னோடு உணர்த்தியிருந்தால், உன்னோடு பேசியிருந்தால் அதற்கு ஒப்புக்கொடு. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே நாம் இருக்கிறபடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமே. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் விடுகிற சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கு. அவர்தான் தானிய சொல்றாரு, நம்முடைய ஜீவ சுவாச, உங்களுடைய ஜீவ சுவாசத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறவரை மறந்துட்டு ராஜாவை பார்த்து சொன்னார். அதுபோல நாம் விடுகிற சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆதாமுக்கு சுவாசத்தை கொடுத்தார், அவர் ஜீவ ஆத்துபாவானார். ஆகவே நாம் விடுகிற சுவாசம் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாட்களை அவர் அளந்து கொடுக்கிறார், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய வருஷங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்மை வளைந்து கொடுப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கரிமானவர்களே, ஆரம்பத்தில் நாம் எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் நம்மை அனலைஸ் பண்ணி பார்த்து திரும்பவும் நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா. உன் முடிவை குறித்து இப்பொழுதே நீ யோசிக்கிறது உனக்கு விவேகம், உனக்கு நல்லது. நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, நிச்சயம் நிச்சயம் சத்தியம். ஆகவே முடிவிலே நம்முடைய தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாக நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு திரும்ப திரும்ப போதிக்கிறது. ஒப்புக் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். சபத்தோடு நாம் முடிப்போமா? எல்லோரும் கங்களை மூடி தயவுசெய்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமே. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும், இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு வெளிச்சமும் வெளியரங்கமுமாக இருக்குது ஐயா. ஒருவரையும் நீ இழக்க விரும்ப இல்லை, எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். உம்முடைய ரத்தத்தினால நீ மீட்டுக் கொண்ட பிள்ளைகளப்பா, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை குணமாக்குறீர், எங்களை மனம் திரும்ப அழைக்கிறீர். ஆண்டவரே, மறுபடி நாங்கள் உம்முடைய ஒப்புரவாக எங்களை அழைக்கிறீர். ஆகவே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன், ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிறேன்ப்பா, மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய முடிவும் ஆண்டவரே உமக்கு முன்பாக பிரியமாக இருப்பதா, ஒவ்வொருவருடைய முடிவும் எங்கள் ஒவ்வொருடைய முடிவும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கணும்ப்பா ஆண்டவரே. உம்முடைய கரம் செயல்பட வேண்டும்ப்பா. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் பின்மார்க்கங்களில் இருந்து, எங்கள் மறைமுகமான பின்மார்க்கங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்குவீரார். அன்றைக்கு நாங்கள் எப்படி உம்மை தேடி எவ்வளவு வாஞ்சியாக உம்மை தேடினோம், இன்றைக்கு எப்படியாக உம்மை தேடுகிறோம், எப்படியாக ஆலயத்துக்கு வருகிறோம், என்ன மனதோடு வந்து உம்மை ஆராதிக்கிறோம், எப்படியாக ஜெபிக்கிறோம், எப்படியாக உம்முடைய வேதத்தை நேசித்து வாசிக்கிறோம், எப்படியாக உம்முடைய பணிகளிலே உண்மையும் உற்சாகமாக இருக்கிறோம், எல்லாம் உமக்கு வெளிச்சம் ஐயா, எல்லாம் உமக்கு வெளிச்சம். அந்த அன்பு தகப்பனே, என் அருமை ஆண்டவரே, நீரன் மனதில் தந்த உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கணும்ப்பா. அப்பா, ஒருவராவது கெட்டு போயிடக்கூடாது, ஒருவராவது உம்மை விட்டு துறவுமாய் போயிடக்கூடாது. எல்லோருடைய முடிவும் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாக இருக்கணும். எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து காணப்பட வேண்டும், எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும்ப்பா. தகப்பனே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. மன்றாடுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவன். கத்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நாம் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக. ஆமே ஆமே.